நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. ஜனவரி மாதம் 30 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் போர்க்காலத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் குறித்து சர்வதேச விசாரணை கோரும் வடமாகாண சபையின் தீர்மானம் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறியுள்ள விவரங்கள். போர்காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட உயிரிழப்புகள், சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் ஆகியவை குறித்த கணக்கெடுப்பை அரசு நடத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கோரியுள்ளது தொடர்பில் அதன் பொதுச் செயலாளர் ஹசன் அலியின் பேட்டி.
இப்பொழுதுதான் இந்த இழப்புகளை பற்றியும் வாழ்வாதாரங்களை பற்றியும் உரிமை இழப்புகள் பற்றி எல்லாம் சர்வதேச மட்டத்திலே இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
ஜெயலலிதா மீதான வருமான வரி ஏய்ப்பு வழக்கு தொடரலாம் என்று இந்திய உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்த விவரங்களும், இன்ன பிற செய்திகளையும் இன்றைய தமிழோசையில் நேயர்கள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் விமல் சுக்குநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
உக்ரைனில் அதிபர் பதவி விலக வேண்டும் என்று கூக்குரல்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரும் வேளையில், உடல்நலக் குறைவால் விடுப்பில் சென்றுள்ள அதிபர் விக்டர் யனுகோவிச் தமது அரசாங்கத்திற்கு வக்காலத்து வாங்கி அறிக்கை விடுத்திருக்கிறார்.
Президент Віктор Янукович захворів. У прес-службі глави держави повідомили, що він пішов на лікарняни. У Віктора Януковича
2 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தலைநகரிலும் பிற இடங்களிலும் தொடர்ந்து இடம்பெற்று வர, அதிபர் யனுகோவிச் இணையதளமோ எதிரணியினர் நிலைமையை தொடர்ந்து குழப்பி வருகிறார்கள் என்று கண்டனம் செய்திருக்கிறது. தமது அரசு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறது, ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு மன்னிப்பு வழங்கியிருக்கிறது, கண்டனங்கள் மீது தடை விதித்த சட்டங்களை ரத்து செய்திருக்கிறது என்று அதிபர் யனுகோவிச்சின் இணையதளம் தெரிவித்திருக்கிறது. கடுமையான சுவாச நோயினாலும் ஜுரத்தினாலும் அதிபர் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
சிரியாவின் அதிபர் அசத்துக்கு எதிரான கிளர்ச்சிக்காரர்களுக்கு உதவுகிறார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் ஆயிரக்கணக்கான மக்களின் வீடுகளை அரசாங்கம் அழித்து வருவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு குற்றஞ்சாட்டுகிறது. கிளர்ச்சியாளர்களின் ஆதரவு தளங்கள் என்று கருதப்படும் டமஸ்கஸ் மற்றும் ஹமா நகரங்களில் உள்ள சில பகுதிகளில் குடியிருப்புகளின் முந்தைய மற்றும் தரைமட்டமாக்கப்பட்டதன் பிந்தைய சேட்டலைட் படங்களை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வெளியிட்டிருக்கிறது. 8-மாடி குடியிருப்பு வீடுகள் உள்ளிட்ட குடியிருப்புகள் வெடிவைத்தும் புல்டோசர்களை கொண்டும் அரச படையினரின் மேற்பார்வையில் தகர்க்கப்படுவதாக அந்த அமைப்பு கூறுகிறது. ஆனால் தாங்கள் சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றுவதாக சிரியாவின் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது.
ரஷ்யாவின் வொல்கோகிராட் நகரில் கடந்த மாதம் 34 பேரின் உயிரை பலிவாங்கிய தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்திய இருவரும் இந்த அடையாளம் இப்போது அடையாளம் காணப்பட்டிருப்பதாக ரஷ்ய போலீசார் அறிவித்திருக்கிறார்கள்.
По горячим следам были установлены личности 2 террористов-смертников, членов так называемой буйнакской террористической группировки.
இந்த இருவருக்கும் உடந்தையாக செயல்பட்ட சந்தேகப்படும் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மாஸ்கோவின் பயங்கரவாத தடுப்பு குழு அறிவித்திருக்கிறது. இந்த இருவரும் வடக்கு கோக்கஸின் டஜஸ்டான் பகுதியைச் சேர்ந்த வன்மைவாத அணியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். வொல்கோகிராட் ரயில் நிலையத்திலும் ட்ரொலிபஸ் வண்டியிலும் நடத்தப்பட்ட இந்த இரு குண்டு தாக்குதல்களும் ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடக்கவிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுகளின் போதும் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தை உருவாக்கியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தாங்கள் அன்பளிப்பொன்றை வழங்கப் போவதாக அதனை அவர் எதிர்பார்க்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய கிளர்ச்சி குழுக்கள் அதிபர் புட்டினை எச்சரித்திருக்கின்றன.
பங்களாதேஷின் மிகப்பெரிய இஸ்லாமியவாத கட்சியான ஜமாத் இ இஸ்லாமியின் தலைவர் மொட்டியூ ரஹ்மான் நிசாமி இந்தியாவில் இயங்கும் கிளர்ச்சி குழு ஒன்றுக்காக ஆயுதங்களை கடத்திச் சென்று வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2004 ஆண்டில் அசாம் மாநிலத்திலிருந்து இயங்கும் பிரிவினைவாதிகளுக்காக 4000 மேற்பட்ட ஆயுதங்களை கடத்திச் சென்றதாக நிசாமி மற்றும் வேறு 13 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் 1971 ஆண்டில் நடந்த பங்களாதேஷ் சுதந்திர போரில் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று காணப்பட்டிருக்கிறார். இதற்கும் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஹாங்காங்கில் பெண்களோடு ஓரினச் சேர்க்கை லெஸ்பியன் உறவில் நாட்டமுள்ள தனது புதல்வியை திருமணம் செய்ய எந்த ஆண்மகனாவது முன்வந்தால் அவனுக்கு 65 மில்லியன் டாலர்களை வரதட்சணையாக தான் வழங்குவார் என்று ஹாங்காங் கோடீஸ்வரர் ஒருவர் பகிரங்கமாக அறிவித்த பின்னர் 1000 மாப்பிள்ளைகளின் கடிதங்கள் தனக்கு வந்திருப்பதாக புதல்வி ஜிஜி சாவோ எமது பிபிசியிடம் கூறியிருக்கிறார். ஜிஜி சாவோ இப்போது ஒரு பெண்ணோடு வாழ்ந்து வருகிறார். இவருடைய தந்தை சிசில் சாவோ தனது வரதட்சணையை 2 மடங்காக இப்போது அதிகரித்து அறிக்கை விடுத்திருக்கிறார்.
வேர்க்கடலை அல்லது கச்சான்கொட்டை உண்ணும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அலர்ஜி நோய்க்கு சாத்தியமான சிகிச்சை முறையை கண்டறிந்திருப்பதாக பிரிட்டிஷ் மருத்துவர்கள் கூறுகின்றனர். உணவு ஒவ்வாமையில் வேர்க்கடலை ஒவ்வாமையே அநேகமாக உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது. இந்த ஒவ்வாமைக்கு இன்னும் முழுமையான சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான தகவல்கள். இலங்கையில் நடந்துள்ளதாக கூறப்படும் போர்க்கால குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை அண்மையில் நிறைவேற்றிய தீர்மானம் அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ கொழும்பில் இன்று தெரிவித்துள்ளார். இதற்கு என்ன காரணம் என்று அவரிடமே கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பதிமூன்றாம் அரசியலமைப்பு திருத்தம் என்பது இப்படியான தேவைகளை நோக்காக கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் அல்ல. எனவே வடக்கு மாகாண சபைக்கு சர்வதேச தலையீட்டை கோருவதற்கான தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற அரசியலமைப்பின் படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்றார் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச. ஆனால் வடக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இந்த தீர்மானம் மக்களின் கருத்து, மக்களின் நிலைப்பாடு என்று பத்திரிகை ஒன்றுக்கு செவியளித்திருக்கிறார். மக்கள் தங்களின் கருத்தை வெளிப்படுத்த அரசியலமைப்பின் படி இடமில்லை என்ற நீங்கள் கூறுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன்.
இந்த நீதியை பற்றி தமிழ் மாம அர்த்த காட்டு எதிர்பார்க்கலே. நமக்கு அப்பதான் எத்தனை தீன பிரச்சனை நீதியை பிரச்சனையா
நாட்டில் இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளின் படிதான் நான் அந்த பொருள் விளக்கத்தை வழங்கியிருக்கின்றேன். ஆனால் இந்த பிரச்சனை சட்ட ஏற்பாடுகளையும் தாண்டிய பிரச்சனை, அதாவது மக்களின் கருத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை. யுத்தம் முடிந்த பின்னர் வடக்கு மக்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று எமது நாட்டின் எல்எல்ஆர்சி அறிக்கை பரிந்துரை செய்திருக்கின்ற போது அவை தொடர்பில் எமது நாட்டின் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சர்வதேச சமூகத்துக்கு பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கிவிட்டு அவற்றை நிறைவேற்றாமல் இருக்கின்றனர். அதனால்தான் வடக்கு மக்கள் சட்ட ஏற்பாடுகளின் படி தங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றபடியால் மக்களின் கருத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முயற்சியாகத்தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்ற நாடாளுமன்ற உறுப்பினரிடம், வடக்கு மாகாண சபை இப்படியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது, அது பற்றி நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது என்று கேட்டபோது, வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் என்பது 2 அல்லது 2.5 மில்லியன் பேரை கொண்ட சிறிய மக்கள் தொகைதான். அவர்களுடன் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கின்றன. ஆனால் இந்த அரசாங்கம் வடக்கின் அபிவிருத்தி தான் அவர்களின் பிரச்சனை என்று நினைக்கின்றது. ஆனால் இது வடக்கு கிழக்கு மக்களின் சுய கௌரவம், சுய மரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று நாங்கள் அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நியாயமான அதிகார கொடுக்கல் வாங்கல்கள் மூலமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் சிலரை கொண்டு வடக்கு மக்கள் அரசாங்கத்துடன் தான் இருக்கிறார்கள் என்று சர்வதேசத்துக்கு இந்த அரசு விற்க பார்க்கிறது என்றார் விஜயதாச ராஜபக்ச. வடக்கு மாகாண சபை மக்களின் கருத்தை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி சர்வதேச விசாரணையை கோரியிருக்கிறது. அந்த சர்வதேச விசாரணை என்ற தீர்மானத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவளிக்கிறதா என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன். அரசாங்கம் உள்நாட்டு விசாரணையை நடத்துவதாக ஐநாவின் தலைமைச் செயலர் பான் கி மூனுடன் 2009 மே மாதம் உடன்பாட்டில் கைச்சாத்திட்டிருக்கிறது. அது தவிர சர்வதேச விசாரணையை நடத்த பான் கி மூனுக்கும் அதிகாரம் அளிப்பதாகவும் அரசாங்கம் கூறியிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அங்கீகரித்து இலங்கையின் ஐநாவுக்கான பிரதிநிதி பாலித்த கொகன பான் கி மூனுக்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறார். 2011 பிப்ரவரி 15 ஜனாதிபதி சார்பாக வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் பான் கி மூனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். பான் கி மூன் தருஷ்மன் என்ற குழுவை நியமித்து போர்க்குற்றங்கள் தொடர்பான தகவல்களை திரட்டுவது தொடர்பில் அவர் நன்றி கூறியிருக்கிறார். அதனைத்தான் சர்வதேச சமூகமும் ஐநாவும் இந்த விடயத்தில் அடிப்படையாக கைகொள்கின்றன. அரசாங்கமும் ஐநாவும் நேரடியாக எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுதான் அது. எதிர்க்கட்சியினரின் கருத்துக்கள் இந்த விடயத்தில் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் அரசாங்கம் தனியாகவே இந்த பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றார் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான விஜயதாச ராஜபக்ச.
இதனிடையே இலங்கையில் போர் நடைபெற்ற காலத்தில் முஸ்லிம்களிடையே ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் உடைமைகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள், காணிகள் பறிக்கப்பட்டமை ஆகியவை குறித்து அரசு உடனடியாக ஒரு கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கோரியுள்ளது. போர் முடிவடைந்து சுமார் 5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இந்த கோரிக்கை இப்பொழுது ஏன் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி அவர்களிடம் கேட்டேன்.
போர்க்காலத்தில் அந்த 30 வருட காலத்திலே உயிரிழப்புகளும் இருக்கின்றது. பிறகு உள்ள காலத்திலே நாங்கள் நிறைய வாழ்வாதாரங்களை இழந்திருப்பதாக எங்களிடம் நிறைய முஸ்லீம்கள் முறையீடு செய்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் எங்குமே பதியப்பட்டதாக தெரியவில்லை. அநேகமான பதிவுகள் சில தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் சில தனியார்கள் இந்த பதிவுகளை செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த விவரங்கள் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படுவதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் ஒரு முறையாக ஒருங்கிணைந்த ஒரு முறைமை செயல்படுத்தப்படாமல்தான் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. நீங்கள் கேட்டீர்கள், இவ்வளவு காலம் இல்லாமல் இப்பொழுது செய்வதை பற்றி கேட்டீர்கள். இப்பொழுதுதான் அதற்குரிய காலம் கழிந்து வருகின்றது. ஏனெனில் இப்பொழுதுதான் இந்த இழப்புகளை பற்றியும் வாழ்வாதாரங்களை பற்றியும் உரிமை இழப்புகள் பற்றி எல்லாம் சர்வதேச மட்டத்திலே இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் இப்பொழுது ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம்.
இப்போ உங்கள் தரப்பிலிருந்து இத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றால் அதை யார் உறுதி செய்வது?
இந்த கணக்கெடுப்பை நாங்கள் செய்யவில்லை. இந்த கணக்கெடுப்பை அரசாங்கம் ஏதாவது ஒரு பொறிமுறையை உரிய விதத்திலே முன்வைத்து அரசாங்கம் இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம்.
போர் காலத்தில் முஸ்லிம் மக்களின் உயிரிழப்பு குறித்து அரசாங்கம் தனியாக ஒரு கணக்கெடுப்பை நடத்தி அது குறித்த விவரங்களை வெளிக்கொண்டு வரணுங்கிறத உங்க கோரிக்கையா?
ஓம், அதுதான் எங்க கோரிக்கை. ஏனென்றால் இந்த நாட்டில் இப்பொழுது பேசப்படுகின்ற விஷயம் பெரும்பான்மை சிங்கள சகோதரர்களின் இழப்புகள் மற்றும் தமிழ் சகோதரர்களின் இழப்புகள் எல்லாமே பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் முஸ்லிம்களின் இழப்பை பற்றியோ முஸ்லிம்களின் பிரச்சனைகளை பற்றியோ முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுவதாக விளங்கவில்லை. அதனால்தான் நாங்களும் இந்த நாட்டிலே ஒரு சமூகம் இருக்கின்றோம். 3 சமூகங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. 3வது சமூகமான எங்களையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் சேர்ந்து அதையும் சேர்த்து நீங்கள் பேச வேண்டும், அதை சரியாக பதிவு செய்ய வேண்டும், அதை கேட்பதற்குரிய உரிமை எங்களுக்கு இருக்கின்றது என்றபடியால் தான் நாங்கள் இதை முன்வைக்கின்றோம்.
நீங்கள் வைத்த கோரிக்கைக்கு இதுவரைக்கும் அரச தரப்புல ஏதாவது பதில் கிடைத்திருக்கிறதா?
இல்ல, ஒரு குறிப்பும் இல்லை.
அரச மட்டத்தில் அமைச்சரவையில் கூட குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு முஸ்லிம் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அப்ப அவர்களெல்லாம் அழுத்தம் கொடுத்து இதை வந்து ஒரு முன்னுரிமையில் செய்யப்பட வேண்டும், அல்லது முஸ்லிம் மக்களின் இழப்பு குறித்து கணிப்பீடுகள் உடனடியாகவும் சரியான முறையிலும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அழுத்தத்தை இவ்வளவு நாளும்
அந்த கணிப்பீடுகள் ஒரு அன்னளவாக எல்லோரிடம் இருந்தது. ஆனால் இன்று அது ஒரு உச்ச நிலைக்கு போயிருக்கின்றது, சர்வதேச மட்டத்துக்கு போயிருக்கின்றது. அதாவது இதுதான் சரியான பொருத்தமான நேரம் என்று நாங்கள் கருதுகின்றோம். அமைச்சர்கள் இருப்பார்கள், போவார்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது முஸ்லிம் சமூகத்துடைய வேண்டுகோள். முஸ்லிம் சமூகம் பொருளாதார வாழ்வாதார விடயங்களை இழந்தவர்கள், காணிகளை இழந்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர், அவர்கள் எல்லாம் எங்களிடம் வந்து முறையிடுகின்றார்கள். ஆகவே அந்த முறையீடுகள் ஒழுங்காக பதிவு செய்யப்பட வேண்டும். அதையும் இந்த அரசாங்கமே ஒரு பொறிமுறையை வைத்து அந்த கணக்கீடுகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
இப்ப தமிழர் தரப்பிலிருந்து போர்க்கால இழப்புகள், நில அபகரிப்புகள், காணி இழப்புகள் இதையெல்லாம் வந்து உள்நாட்டிற்கு அப்பாற்பட்டு இப்ப சர்வதேச மட்டத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. சர்வதேசத்தின் கவனம் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் பால் திருப்பப்பட்டிருக்கிற சூழல்ல முஸ்லிம் மக்களும் இப்படியான ஒரு கோரிக்கைகளை வைக்கின்றார்கள் அப்படிங்கும் போது தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கில தான் இப்ப நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் சுட்டி காட்டல உங்க மேல இருந்தா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்?
இல்ல, அப்படி இல்ல. இது அவங்க அந்த கோரிக்கை பலப்படுத்தும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது சிறுபான்மை சமூகம், தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகம் என்ற அந்த அடையாளத்துக்கு உட்பட்ட சமூகங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற என்ற விஷயம் சொல்லப்படும் பொழுது அது அவர்களுடைய தரப்பு பலப்படுத்தப்படும். அப்படித்தான் நான் நினைக்கிறோம். அதை எதிர்மறையாக கருத்து கொள்வதற்கு இடமில்லை என்று நினைக்கிறேன். அப்படியானால் நாங்கள் எங்களுடைய விஷயத்தை நாங்கள் பேசக்கூடாது என்று சொல்லலாமா? இல்லையே, எங்களுடைய விஷயங்கள் பேச வேண்டிய நேரம் இதுதான்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்திய அரசு கட்டி கொடுக்க முன்வந்துள்ள வீடுகள் குறித்த சர்ச்சைகள் எழுந்திருப்பது பற்றியும் போராட்டங்கள் நடைபெற்றது பற்றியும் நேயர்கள் தமிழோசையில் கேட்டிருப்பீர்கள். இந்த பிரச்சினை குறித்து நாளை வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒரு உயர்மட்ட கூட்டம் நடைபெறும் என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதர் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகத்திடம் கூறியுள்ளார். அவர் வழங்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்திய வீட்டுத்திட்ட செயற்பாடுகளில் உள்ள குறைகள் பிரச்சனைகள் குறித்து நாளை வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள இலங்கைக்கான இந்திய தூதரகத்தில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் ஆராயப்படவிருப்பதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் பிபிசி தமிழிசையிடம் கூறினார். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்திய அரசு வழங்கியுள்ள 50,000 வீடுகளை அமைக்கும் பணிகளையும் மற்றும் பல்வேறு பொருளாதார அபிவிருத்தி வேலைத்திட்டங்களையும் நேரடியாக பார்வையிடுவதற்காக இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறையின் விசேட செயலர் சுஜாதா மேத்தா தலைமையிலான உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். இந்திய வீட்டுத் திட்டத்திற்கான பயனாளிகளை தெரிவு செய்வதில் அரசியல் தலையீடுகளும் குளறுபடிகளும் இடம்பெற்றிருப்பதாக குற்றம் சுமத்தி நேற்றைய தினம் புதன்கிழமை வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. எனவே இந்த பிரச்சனை குறித்து வடபகுதிக்கு விஜயம் செய்த வெளியுறவுத்துறையின் விசேட செயலாளர் சுஜாதா மேத்தா தலைமையிலான அதிகாரிகள் ஆராய்ந்தார்களா என கேட்டபோதே மகாலிங்கம் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்தார்.
7-8 கிராம தலைவர்கள் வந்து என்ன இந்திய துணை தூதரை வந்து யாழ்ப்பாணத்துல வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய குறைகளை வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்க வந்து அவங்க கிட்ட சொன்னோம், இந்த குறைகள் நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்க, நாங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கொழும்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒண்ணு இருக்கு, அந்த மீட்டிங்ல நாங்க வந்து இந்த நீங்க சொன்ன பிரச்சனைகளை எல்லாம் நாங்க வந்து அங்க அதிகாரிகளுக்கு தெரிவிச்சு இந்த பிரச்சனையை தீர்க்கலாங்கிறத நாங்க முடிவு செய்வோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். அவங்க வந்து அதை கேட்டுக்கிட்டு நான் சொன்னாங்க, நாங்க எப்படியும் நாங்க செய்யக்கூடிய அந்த போராட்டத்தை வந்து நாங்க நிறுத்த போறது இல்லை, ஏன்னா எங்க எல்லாரும் நாங்க எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து செய்யறோம், அதை நாங்க செய்வோம். நாங்க செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மகஜர் அனுப்புறோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு மகஜர் வரல, பட் ஆனா அவங்க சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு முன்கூட்டியே வந்து எங்களுக்கு பேப்பர் மூலமாக அது மூலமாக எங்களுக்கு வந்திருக்கு
என்றார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் மகாலிங்கம் அவர்கள். வடபகுதிக்கு விஜயம் செய்த இந்திய வெளியுறவுத்துறையின் செயலர் தரத்திலான அதிகாரிகள் குழுவினர் எங்கெங்கு விஜயம் செய்தார்கள் என்று அவரிடம் கேட்டேன்.
நேத்து நாங்க யாழ்ப்பாணத்துல அச்சுவலி தொழிற்பேட்டை அங்க போனோம். இந்தியா வந்து அச்சுவலி தொழிற்பேட்டையை புனரமைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்துல ஒரு வில்லேஜ்ல போய் 4 வீடு பார்த்தோம். வாழாலை இன்னைக்கு நாங்க கிளிநொச்சி கிளம்பி வந்தோம். கிளிநொச்சியில பெரிய பரந்தாங்கிற வில்லேஜ்ல போய் 4 வீடு இந்திய வீட்டு திட்டத்துல செய்யற வீட்டு திட்டத்தை சுத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வாவுனியாவில புதுக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் ஒரு 3 வீடு பார்த்தோம். இந்த வீடெல்லாம் வந்து சுத்தி பாக்குறவனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வீட்டு திட்டத்துல வந்து பயனாளிகளே கட்டும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி அவங்க இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிங்களோட கலந்து ஆலோசிச்சு அதை தீர்வு காண்றாங்க, என்னென்ன பிரச்சனைகள் தீரப்படாம இருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த விஜயம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நாங்க போன இடத்துக்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட அரசு அதிகாரிகளும் வந்தாங்க, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியும் வந்தாங்க, அவங்களோடையும் பேசியிருக்கோம், பயனாளிகளோடையும் நாங்க பேசியிருக்கோம். கொழும்புல இன்னொரு மீட்டிங் இருக்கு ஹை கமிஷன்ல, அப்ப வந்து மறுபடியும் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸோட மீட் பண்ணுவோம், பேங்கர்ஸோட மீட் பண்ணுவோம். சோ அவங்களோட எல்லாம் மீட் பண்ணி இந்த திட்டத்துல வந்து எப்படி வந்து இன்னும் முன்னேற்றம் அடைய வைக்கலாம் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம்
என்றார் இந்திய துணை தூதுவர் மகாலிங்கம் அவர்கள். இதற்கிடையில் வடபகுதி கடற்பரப்பில் அத்துமீறி மீன் பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 38 இந்திய மீனவர்கள் அவர்களுடைய 6 படகுகளுடன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி அவர்கள் தெரிவித்தார். கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த மீனவர்களை ஊர்காவத்துறையின் நீதிமன்றம் வரும் 13 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம். திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பகுதியில் உள்ள முஸ்லீம் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த பிரச்சினை குறித்து நமது செய்தியாளர் உதயகுமாரின் செய்திக்குறிப்பு.
திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பிரதேச முஸ்லீம் மீனவர்கள் கொக்கிளாய் கடலேரியில் தங்களது பாரம்பரிய மீன்பிடி தொழிலுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்கக் கோரி தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். திருகோணமலை சந்தி சாலையோரத்தில் கூடாரங்களை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களின் போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கின்றது. கொக்கிளாய் கடலேரி வடக்கு கிழக்கு மாகாணங்களின் எல்லையாக அமைந்துள்ளது. தமது இந்த போராட்டம் தொடர்பாக இன்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய புல்மோட்டை பிரதேச சிறு கடற்றொழில் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் இஸ்மாயில் சைபுதீன்,
கோகிலாய் கலப்பானது 1981 வர்த்தமான பத்திரிகையின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கொக்குலாய், கொக்குத்தொடுவாய், கர்நாடகணி ஆகிய 3 கிராமங்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தென்னைமரவாடி, புல்மோட்டை ஆகிய 2 கிராமங்களுக்கும் அந்த கெசட் பேப்பருக்கு மேலதிகமாக 6வது கிராமமாக தென்னைமரவாடிக்கும் புல்மோட்டைக்கும் இடையாக சிங்கபுரம் என்ற பதவி சிறிபுரத்தைச் சேர்ந்த சிங்கபுர கிராமமும் தற்போது உள்வாங்கப்பட்டு 6 கிராமமாக மக்கள் தொழில் செய்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே 81 கெசட்டிலே குறிப்பிடப்பட்ட 4.5 மேற்பட்ட வீச்சு இன்ச்சு வலையும் 3 இன்ச்சுக்கு மேற்பட்ட விடுவலையுமே பாவித்து மீன்பிடிக்கலாம் என்ற சட்டம் அந்த கெசட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக 2000 மேற்பட்ட மீனவர்கள் 5 கிராமத்திலிருந்தும் ஒரே நேரத்திலே தொழில் செய்ய முடியாது என்றும், நில ரீதியாக கோக்கிலாய் கலப்பு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பாதி சொந்தமும் அரைவாசி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சொந்தமும் என்ற அடிப்படையில் இருந்தாலும், கொக்கிலாய் கலப்புக்குரிய முழு கடல் தொழில் நீர்வள திணைக்கள முழு நிர்வாகமுமே முல்லைத்தீவு கடல் தொழில் திணைக்களத்துக்கு இருப்பதாகவும், ஆகவே இந்த ஒட்டுமொத்த கலப்பில் இருக்கின்ற மீனவர்கள் முல்லைத்தீவை சேர்ந்த அரசு அதிபரிடமே அனுமதி பத்திரம் பெற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதிலே அந்த 5 கிராமங்களிலும் இருக்கின்ற பரம்பரை ரீதியாக அல்ல திருமணம் முடித்த நிரந்தர வாக்காளராகிய மீனவர்களுக்கு மாத்திரமே தொழில் செய்யலாம் என்ற ஒரு கட்டுப்பாடும் அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்றது. மாறாக புதிய கிராமங்களும் இணைக்கப்பட்டு தற்காலிக வாக்காளர் என்ற அடிப்படையில் நீர்கொழும்பிலே இருந்து கொக்கிலாயிலே வந்து சில மீனவர்களும், புளியமுனையிலே உடப்பிலே இருந்து வந்து தமிழ் மீனவர்களும் தொழில் செய்து வருகின்றார்கள் என்பதை நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்கின்றது
என்று கூறிய அவர், சட்டவிரோத கடற்கொழின் நடவடிக்கைகள் தடை செய்யப்பட வேண்டும் என்று அரசாங்கம் கூறினாலும் அதிகாரிகள் பாகுபாடுடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டுகின்றார்.
கடத்தொழில் பணிப்பாளர் திணைக்களமும் கடத்தொழில் அமைச்சர் பிரதமைச்சர் ஆகியோர்கள் இணைந்து தடையான தொழில் எல்லாமே தடுக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பின் பேரணியிலே இங்கே வந்து எமது கிராமத்தைச் சேர்ந்த புல்மோட்டையைச் சேர்ந்த கட்டுவேலை செய்கின்ற ஒட்டுமொத்தமே கலப்பு மீனவர்களே இருக்கின்ற 185 எமது மீனவர்களை தொழிலை மாத்திரமே முடக்கிவிட்டு இந்த தொழிலை மட்டும் தாக்கிவிட்டு ஏனைய கலப்பு இருந்து வருகின்ற 5 கிராமங்களிலும் தடை செய்யப்பட்ட சகல தொழில்களையுமே இந்த மீனவர்கள் செய்து வருகின்றார்கள். அதே போன்று அவுட்போட் மோட்டர்ஸ் பாவித்து இந்த தொழிலை செய்து வருகின்றார்கள். அதிலே எங்களுக்கு மட்டும் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு எங்களுடைய பெரும்பான்மையான மீனவர்களுடைய வயிற்று பசியிலே நாங்கள் வாடுகின்ற நிலையிலே அவர்கள் சுதந்திரமான தொழில் செய்து வருகிறார்கள்
என்றும் குறிப்பிட்ட இஸ்மாயில் சாய்புதீன், தமது பிரதேசத்தில் சுமார் 3000 மீனவர்களின் வாழ்வாதாரம் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், உரிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உத்தரவாதம் தரும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ள முல்லைத்தீவு மாவட்ட மீன்பிடித்துறை உதவி இயக்குநர் ஜே சுதாகரன், தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராகவே தாங்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். இதேவேளை மீனவர்களின் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து புல்மொட்டை பிரதேச வர்த்தகர்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலைகளில் மாணவர்கள் வரவிலும் வீழ்ச்சி காணப்பட்டதாக பிரதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். தமிழக முதல்வர் வருமான வரி செலுத்தவில்லை என்று கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரணை செய்யலாம் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 4 மாதங்களுக்குள் ஜெயலலிதா மீதான விசாரணை முடிவடைய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் புதுடில்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தனது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதது பற்றிய வழக்கை நீதிமன்றம் 4 மாதங்களுக்குள் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா 1991 முதல் 1994 வரையான காலகட்டத்தில் 3 ஆண்டுகளாக தனது வருவாய் குறித்த கணக்கை வருமான வரித்துறைக்கு சமர்ப்பிக்கவில்லை என்ற வழக்கு சென்னையில் உள்ள பொருளாதார குற்றங்களுக்கான நீதிமன்றத்தில் வருமான வரித்துறையால் 1997 போடப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளுக்கு எதிராக ஜெயலலிதா தொடுத்திருந்த மேல்முறையீடுகள் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் உச்சநீதிமன்றமும் இந்த மேல்முறையீட்டை இன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி கே எஸ் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 2 கொண்ட அமர்வு முன்பு நடைபெற்ற இந்த வழக்கில் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் வரி செலுத்தும் அளவுக்கான வருமானம் தனக்கு இல்லை என்றும், அதனால் வரி ஏய்ப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை என்பதால் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி ஜெயலலிதா கோரியிருந்தார். ஆனால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதது என்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் ஜெயலலிதா தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய இந்த வழக்கின் விசாரணையை அவர் சந்தித்தே ஆக வேண்டும் என்றது உச்சநீதிமன்றம். மேலும் இவ்வழக்கை விசாரித்து வரும் சென்னை நீதிமன்றம் 4 மாதத்துக்குள் விசாரணையை நடத்தி தீர்ப்பை வழங்கவும் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா மீதும் விசாரணை நடந்து வருகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை 17 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அதனை விரைவாக விசாரித்து முடிக்க ஏற்கனவே பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்திய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதனால் இவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் இறுதிக்கட்ட வாதம் வரும் பிப்ரவரி 3 தேதி நடைபெறும் என நீதிபதி ஜான் மைக்கேல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த தீர்ப்பும் இப்போது வெளியாகியுள்ளதால் அவரது அரசியல் திட்டங்களுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்தியாவில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்தே அனைத்து பதவிகளும் பறிபோவதுடன் தேர்தலில் போட்டியிடவும் முடியாத சூழல் உருவாகும் என்பதால் இந்த வழக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் உட்பட சில அரசியல் பிரமுகர்கள் சமீபத்தில் பதவி இழந்துள்ளதால் இந்த வழக்குகள் மக்களவைத் தேர்தலை எதிர்நோக்கும் ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்கும் என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள்.
புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தை 2 பிரித்து தெலங்கானா எனும் தனி மாநிலத்தை உருவாக்குவதற்கு எதிரான ஒரு தீர்மானம் இன்று மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
தெலங்கானா மாநிலத்தை உருவாக்குவதற்கான சட்டமூலத்தை ஆந்திர பிரதேச மாநில சட்டசபை நிராகரித்துள்ளது. ஆந்திராவை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கு எதிராக அம்மாநில முதல்வர் கிரண்குமார் ரெட்டி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தெலங்கானா என்ற தனி மாநிலத்தை உருவாக்க வகை செய்யும் ஒரு மசோதாவை மத்திய அரசின் உயர்மட்ட குழு ஒன்று தயாரித்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு அனுப்பியிருந்தது. இந்த மசோதா குறித்து ஆந்திர மாநில சட்டசபையின் கருத்தை அறிய டிசம்பர் 12 தேதி அன்று அம்மசோதாவை குடியரசுத் தலைவர் ஆந்திர சட்டசபைக்கு அனுப்பி வைத்தார். ஆந்திர சட்டசபை அதன் மசோதா குறித்த விவாதத்தை நடத்தி அதன் முடிவை குடியரசுத் தலைவருக்கு அளிக்குமாறு அவர் அளித்திருந்த காலக்கெடு இன்றுடன் முடிந்த நிலையில் மசோதாவை நிராகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்தில் தெலங்கானா என்ற புதிய மாநிலத்துக்கு அங்கீகாரம் வழங்கிய மத்திய அரசுக்கு ஆந்திர சட்டசபையின் இந்த முடிவு ஒரு பெரும் பின்னடைவாக காணப்படுகின்றது. இந்நிலையில் இந்த முடிவு வெறும் ஆந்திர சட்டசபையின் கருத்து மட்டுமேதான், இது தொடர்பில் முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசுதான் என்று காங்கிரஸ் தலைவர் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார்.
No, it is not rejected. It is not voted. Telangana bill was not voted. A resolution moved by the Chief Minister was
தெலங்கானா மசோதா நிராகரிக்கப்படவில்லை, அது வெறும் வாக்களிக்கப்படவில்லை. மசோதாவை நிராகரிக்க ஆந்திர முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா வெறும் கருத்துக்களுக்காக தான் ஆந்திர மாநில சட்டசபைக்கு அனுப்பப்பட்டது, வாக்கெடுப்பதற்கோ முடிவெடுப்பதற்கோ அனுப்பப்படவில்லை என்றார் திக் விஜய் சிங். 3,50,00,000 மக்களை கொண்ட தெலங்கானா பிராந்தியம் ஆந்திர பிரதேசத்தின் 23 மாவட்டங்களில் 10 மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும். ஆந்திராவின் தலைநகரான ஹைதராபாத்தும் அதில் அடங்குகிறது. இந்தியாவின் 29 மாநிலமாக வரக்கூடிய இந்த மாநிலத்தை உருவாக்குவதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் அண்மை காலமாக அதிக போராட்டங்கள் நடந்துள்ளன.
டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன். பிரிட்டனுக்கு சட்டவிரோதமாக ஆட்களை கடத்தி கொண்டு வந்தார்கள் எனும் குற்றச்சாட்டில் கைதான இலங்கை தமிழர்கள் உட்பட 5 பேருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இதனிடையே பயங்கரவாத செயல்களில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தால் குடியுரிமை ரத்து செய்யப்படும் எனவும் பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான செய்திகளுடன் சீவகன்.
பயங்கரவாத சந்தேக நபர்களின் பிரிட்டிஷ் குடியுரிமையை பறிப்பதற்கான திருத்தம் ஒன்றை குடிவரவு சட்ட மூலத்தில் இறுதி நேரத்தில் உள்துறை அமைச்சர் தெரேசா மே கொண்டு வந்திருக்கின்றார். அதேவேளை பிரிட்டனில் இருக்கின்ற வெளிநாட்டு குற்றவாளிகள் தம்மை நாடு கடத்துவதற்கு எதிராக இங்கு ஐரோப்பிய மனித உரிமை சட்டங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான அழுத்தத்தை கொடுக்க விளைகின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களின் எதிர்ப்பையும் பிரதமர் டேவிட் கேமரோன் சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத சந்தேக நபர்கள் நாடற்றவர்களாக இருந்தாலும் அவர்களது பிரிட்டிஷ் குடியுரிமையை பறிக்க இந்த சட்ட திருத்தம் வழி செய்யும். பிறப்பாலேயே பிரிட்டிஷ் குடியுரிமையை பெற்றவர்களுக்கு இது பொருந்தாது, ஆனால் பிரிட்டிஷ் பிரஜைகளாக மாறிய வெளிநாட்டவர்களுக்கு இது பொருந்தும். இரட்டை குடியுரிமையுடைய பயங்கரவாத சந்தேக நபர்கள் பிரிட்டிஷ் கடவுச்சீட்டை இழக்கும் நிலையம் ஏற்படலாம். இந்த திருத்தத்துக்கு லிபரல் டெமோக்ராட் கட்சியின் ஆதரவும் கிடைத்திருக்கின்றது. குடியுரிமை என்பது ஒரு உரிமை அல்ல, அது ஒரு சிறப்பு சலுகை என்று கூறியிருக்கின்ற குடியுறவு அமைச்சரான மார்க் ஹாப்பர் அவர்கள் பொதுமக்களின் நலனை முன்னிட்டு இந்த சலுகையை ஆபத்தான சிலரிடமிருந்து பறிப்பது நல்லது என்று கூறியிருக்கின்றார். குடிவரவு சட்டத்தில் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட இருக்கின்ற 50 திருத்தங்களில் இவையும் அடங்குகின்றன. இந்த திருத்தங்களின் மூலம் பின்வரும் அம்சங்கள் குடிவரவு சட்டத்தில் சேர்க்கப்படும். வெளிநாட்டு குற்றவாளிகளுக்கு அவர்களது தாய் நாட்டில் கடுமையான ஆபத்து இல்லாத பட்சத்தில் அவர்கள் இங்கு மேன்முறையீட்டு மனுவின் தீர்ப்புக்காக காத்திருக்காமல் உடனடியாகவே நாடு கடத்தப்பட முடியும். மேன்முறையீடு செய்வதற்கான சட்ட ரீதியான காரணங்கள் 17 குறைக்கப்படும். வீடுகளை வாடகைக்கு கொடுப்போர் வாடகை குடியிருப்பாளர்கள் நாட்டில் சட்ட ரீதியான வகையில் தங்கியிருக்கின்றார்களா என்பதை சோதிக்க இந்த சட்ட மூலம் வலியுறுத்தும். வங்கிகள் கணக்குகளை ஆரம்பிக்கும் முன்னதாக வாடிக்கையாளரின் சட்ட ரீதியான குடிவரவு அந்தஸ்தை சோதிக்க வேண்டும். மாணவர்கள் போன்ற சில தற்காலிக குடிவரவாளர்கள் பிரிட்டனில் சுகாதார சேவைக்கு வருடா வருடம் வரியாக 200 ஸ்டெர்லிங் பவுன்களை கட்டவும் இந்த சட்டம் மூலம் வழி செய்யும். இதற்கிடையே இலங்கையர்களை பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்குள் கடத்தி வந்த 5 பேர் கொண்ட குற்றக்குழு ஒன்றுக்கு மொத்தமாக 23 வருட சிறை தண்டனை இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. கென் போலீசார் மற்றும் தேசிய குற்றவியல் துறை, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகியவற்றின் காவல்துறை, யூரோபோல் ஆகியவற்றின் உதவியுடன் பிரிட்டனின் ஹோம் ஆஃபீஸ் தலைமையில் நடத்தப்பட்ட புலனாய்வில் இவர்கள் 4 இலங்கையர்களும் ஒரு பிரிட்டிஷ்காரரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இலங்கையர்கள் பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக துறைமுகத்தை கடந்து வர இவர்கள் உதவியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் பிரிட்டனுக்கு கடத்தி வர இவர்கள் 4,500 ஸ்டெர்லிங் பவுன்கள் வரை அறவிட்டிருக்கின்றார்கள். சிலரை இவர்கள் பிரிட்டனில் இருந்து வட அமெரிக்காவுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள். சுதர்சன் ஜெயக்கொடி, கமலேசன் கந்தையா, சுப்பிரமணியம் விக்ரம்ராஜா, அமர்ஜித் முதர், ஜான் அக்னஸ் சவுந்தரராஜன் வாய்ஸ் ஆகியோருக்கு மெயின்ஸ்டோன் கிரவுன் நீதிமன்றம் இன்று சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. ஆட்களை நாடுகளின் எல்லைகளை கடந்து கடத்தி வருவதை பிரிட்டன் மிகவும் கடுமையான குற்றமாக கணிக்கின்றது.
பிபிசியின் செய்திகளை தொகுத்து தந்தவர் சீவகன். நேர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.